சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 25, 2024. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. ரோமர்: பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா: உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பிரித்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? மத்தேயு. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியல்லை என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. லூக்கா. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யோவான். வானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது, இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகமுண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகமுண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பிலிப்பியர். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரே ஒரு மனம் மட்டுமே உள்ளது. எப்போதும் இருக்கும் இந்த சர்வ வல்லமையுள்ள மனம் மனிதனால் பிரதிபலிக்கப்பட்டு முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகிறது. கிறிஸ்தவ அறிவியலில் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் ஒரு மனதை கொண்டிருப்பதும் உங்களைப் போல் மற்றொன்றை நேசிப்பதும் முதல் கடமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுள் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருப்பதில் பெரும் சிரமம் உள்ளது. கடவுள், வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவை மனிதனை அழியாமல் ஆக்குகின்றன. அழியாத மனம் அனைத்தையும் ஆளுகிறது. பௌதிக மண்டலம் என்று அழைக்கப்படுவதிலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்ததாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு நான் அல்லது நாம், ஆனால் ஒரே ஒரு தெய்வீக கோட்பாடு அல்லது மனம் எல்லா இருப்பையும் ஆளுகிறது. ஆணும் பெண்ணும் தங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களில் என்றென்றும் மாறாமல் ஒரு கொள்கையால் ஆளப்படுகிறது. கடவுளின் படைப்பின் அனைத்து பொருட்களும் ஒரே மனதை பிரதிபலிக்கின்றன. இந்த ஒரு மனதை பிரதிபலிக்காத அனைத்தும் தவறானவை மற்றும் பிழையானவை. வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை மன மற்றும் பொருள் இரண்டும் என்ற நம்பிக்கையும் கூட. மனம் உடலுக்கு அடிபணிந்துள்ளது. உடல் இறந்து கொண்டிருக்கிறது. அது புதைக்கப்பட்டு மண்ணாக சிதைக்கப்பட வேண்டும் என்பதை மரண மனம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் மரண மனதின் உறுதிமொழி உண்மையல்ல. கடவுள் ஒரு மனிதனுக்கு அவனது நம்பிக்கையை விட அதிகமாக இருக்கிறார். மேலும் பொருளை அல்லது அதன் சட்டங்களை நாம் எவ்வளவு குறைவாக ஒப்புக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அழியாத தன்மையை கொண்டிருக்கிறோம். பொருளின் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றால் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலின் மூலம் சரியான பொருள் நம்பிக்கை மற்றும் ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதை தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். இதயம் அல்லது உடலின் எந்த பகுதியும் உங்களை அழிக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். சிருஷ்டியின் அறிவியலை அறிந்தவர், அதில் அனைத்தும் மனம் மற்றும் அதன் கருத்துக்கள். இயேசு தனது சக நாட்டு மக்களின் பொருள் சிந்தனையை கடிந்து கொண்டார். நீங்கள் வானத்தின் முகத்தை அறிய முடியும், ஆனால் காலத்தின் அடையாளங்களை உங்களால் அறிய முடியவில்லையா? புலன்களின் மீது நிலைத்திருப்பதை விட கடவுளின் ஆன்மீக கருத்துக்களை புரிந்து கொள்ள நாம் எவ்வளவு அதிகமாக முயல வேண்டும்! ஆவியின் தாளத்தை பகுத்தறிந்து பரிசுத்தமாக இருப்பதற்கு சிந்தனை முற்றிலும் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நல்ல குரல் கொடுக்கும் உண்மையான யோசனை. மனித உணர்வுடன் பேசும் மனிதர்களுக்கு கடவுளிடமிருந்து தெய்வீக செய்தி. கிறிஸ்து உடலற்றவர், ஆன்மீகம், ஆம், தெய்வீக உருவம் மற்றும் தோற்றம், புலன்களின் மாயைகளை அகற்றும் வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை, நோயுற்றவர்களை குணப்படுத்துவது மற்றும் தீமைகளை வெளியேற்றுவது, பாவம், நோய் மற்றும் மரணத்தை அழிக்கிறது. பவுல் சொல்வது போல், கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மனிதனாகிய கிறிஸ்து இயேசு. கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துகளால் நிரம்பியுள்ளது. அதை அவர் உருவாக்குகிறார். மேலும் அவை உருவாக்கும் மனதிற்கு அவை கீழ்ப்படுகின்றன. மனிதர்கள் கடவுளின் சொந்த சாயலில் உருவாக்கப்பட்ட அழியாதவர்கள் போன்றவர்கள் அல்ல. ஆனால் எல்லையற்ற ஆன்மா எல்லாமாக இருப்பதால் மரண உணர்வு இறுதியாக விஞ்ஞான உண்மைக்கு இணங்கி மறைந்துவிடும். மேலும் முழுமையான மற்றும் எப்போதும் அப்படியே இருப்பதன் உண்மையான உணர்வு தோன்றும். உண்மையான கருத்துகளை மாயைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவது? ஒவ்வொன்றின் மூலத்தையும் கற்றுக்கொள்வதன் மூலம். யோசனைகள் தெய்வீக மனதில் இருந்து வெளிப்படுகிறது. மூளையில் இருந்து அல்லது பொருளில் இருந்து வரும் எண்ணங்கள் மரண மனதின் கிளைகள். அவை மரண பொருள் நம்பிக்கைகள். யோசனைகள் ஆன்மீகம், இணக்கம் மற்றும் நித்தியமானது. மனித குலத்தின் எண்ணங்களை எங்களுடைய மாஸ்டர் எளிதாக படித்தார். நமது மாஸ்டர் மரண மனதை அறிவியல் அடிப்படையில் படித்தார். அதாவது மனதின் சர்வ பிரசன்னம். இந்த பகுத்தறிவின் தோராயமானது ஆன்மீக வளர்ச்சியையும் ஒரு மனதின் எல்லையற்ற திறன்களுடன் ஒன்றிணைவதையும் குறிக்கிறது. அவரது மனதின் விளைவு எப்பொழுதும் குணமடைவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இருந்தது. மேலும் இதுவே மரண மனதை படிக்கும் ஒரே உண்மையான அறிவியல். பால் கூறினார், ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது வாழ்க்கை. நாம் கடவுளை அல்லது வாழ்க்கையை அணுகுகிறோம். நமது ஆன்மீகத்தின் விகிதத்தில் உண்மை மற்றும் அன்பின் மீதான நமது விசுவாசம். அந்த விகிதத்தில் நாம் அனைத்து மனித தேவைகளையும் அறிந்திருக்கிறோம். மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் அவர்களை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக பாவம் செய்பவர்களின் எண்ணங்களை அறிய முடிகிறது. எந்த வகையான பிழையும் கடவுளின் சட்டத்திலிருந்து மறைக்க முடியாது. இந்த மைண்ட் ரீடிங் என்பது தெளிவுத்திறனுக்கு எதிரானது. ஆன்மீக புரிதலின் வெளிச்சமே ஆன்மாவின் திறனை காட்டுகிறது, பொருள் உணர்வு அல்ல. இந்த ஆன்மா உணர்வு மனித மனத்திற்கு வருகிறது. விந்தை அது தெய்வீக மனதிற்கு கொடுக்கும் போது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்குவது மற்றும் நிலைநிறுத்துவது எதுவோ அதை வெளிப்படுத்துகிறது. ஒருவரை நல்லது செய்ய உதவுகிறது, ஆனால் தீமை செய்ய முடியாது. இந்த முறைக்கு பிறகு நீங்கள் மனித மனதை படித்து நீங்கள் அழிக்கும் பிழையை புரிந்து கொள்ள முடிந்தால் குணப்படுத்தும் சரியான அறிவியலை நீங்கள் அடைவீர்கள். சமாரியன் பெண் சொன்னாள், வாருங்கள், ஒரு மனிதனை பாருங்கள், அவர் நான் செய்த அனைத்தையும் என்னிடம் சொன்னார். இது கிறிஸ்து அல்லவா? இயேசு ஒருமுறை தம் மாணவர்களுடன் பயணித்த போது அவர்களின் எண்ணங்களை அறிந்தார். அவற்றை அறிவியல் பூர்வமாக படித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறே அவர் நோயை கண்டறிந்து நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். வாழ்க்கையும் புத்திசாலித்தனமும் முற்றிலும் ஆன்மீகம், பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை என்று ஒரு கணம் உணர்ந்து கொள்ளுங்கள். நோயின் மீதான நம்பிக்கையால் அவதிப்பட்டால் நீங்கள் திடீரென்று நன்றாக இருப்பீர்கள். ஆன்மீக வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றால் உடலை கட்டுப்படுத்தும் போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். தன்னை படைத்தவரால் ஆளப்படும் மனிதன், வேறு மனம் இல்லாதவன், எல்லாம் அவரால், கடவுளின் வார்த்தை உண்டாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்ற சுவிசேஷகரின் கூற்றில் விதைக்கப்பட்டவர் பாவத்தின் மீது வெற்றி பெற முடியும். நோய் மற்றும் இறப்பு. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.